தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. இந்த கட்டுரையின் பெயர் ஒரு சான் வயிறு. ஆசிரியர் கீவா ஜெகநாதன். பதிப்பு ஆண்டு 1943. ஒரு சான் வயிறு. அத்தியாயம் எண் 16. பழக்கத்துக்கு அடிமை. வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. பழக்கத்துக்கு அடிமை. எங்கள் ஊர் காவேரி கரையில் உள்ளது. காவேரி என்றால் கையகலம் வாய்க்கால் மாதிரி மாயூரத்தில் இருக்கிறதே, அந்த காவேரி அல்ல, அகண்ட காவேரி. 2 மைல் அகலமாக்கும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அளந்து பார்க்க யாரும் முன்வர மாட்டார்கள் என்ற தைரியம் எங்களுக்கு உண்டு. அப்படி அளந்துதான் பார்ப்போம் என்று யாராவது புறப்பட்டால் 1.5 மைலுக்கு குறைச்சல் இல்லை என்பது மட்டும் நிச்சயம். இந்த மாதிரி அகண்ட காவேரியை படைத்த எங்கள் ஊரில் நிலவளத்திற்கும் நீர்வளத்திற்கும் கேட்க வேண்டுமா? இந்த ஊர் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு உபாத்தியாயர் வந்தார். நல்ல ரசிகர், சிநேகிதத்திற்கு பாத்திரமானவர். அவர் சொந்த ஊர் சேலம் ஜில்லாவில் மேட்டுப்பாங்கான இடத்தில் இருப்பது. அவர் ஊரில் கிணற்றில் ஜலத்தை கண்ணால் கூட பார்க்க முடியாது. கயிற்றை விடைவிட போய்கொண்டே இருக்கும். பழக்கப்பட்டவர்களுக்குத்தான் தோண்டி ஜலமட்டத்தை அடைந்து விட்டதென்ற நிதானம் தெரியும். இப்படி பாதாள கங்கையே தாகசாந்திக்கு நம்பி வாழும் ஜனங்கள் அடங்கிய ஊர் நண்பருடைய ஊர். அவர் எங்கள் ஊரையும் எங்கள் ஊருக்கு அழகு தரும் அகண்ட காவேரியையும் கண்ட பிற்பாடு ஸ்வர்கலோகம் என்று தனியாக இல்லை, இதுதான் ஸ்வர்க்கம் என்று தீர்மானித்திருப்பார் என்று நான் எண்ணியிருந்தேன். அவருடைய வாயாலே எங்களூரின் பெருமையை சொல்லச் சொல்லி கேட்க வேண்டுமென்பது என் ஆசை. ஒரு நாள் பேச்சுவாக்கில் எங்களூர் பெருமைக்கு நானே தோற்றுவாய் செய்தேன். எவ்வளவு உஷ்ணமாக இருக்கிறது பார்த்தீர்களா? இந்த கோடை நாளிலும் காவேரியில் ஜலம் நிரம்ப ஓடுகிறது. காடை இறகு போன்ற நீரை பார்த்தால் ஒரு நாளைக்கு 6 வேளை ஸ்நானம் செய்யலாம் என்று தோன்றவில்லையா? எங்கள் ஊரின் பெருமையை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று தொடங்கினேன். அவர் அப்பொழுது என்னவோ யோசித்துக் கொண்டிருந்தார். என்ன யோசிக்கிறீர்கள்? இந்த ஊருக்கு நீங்கள் வந்தது உங்கள் புண்ணியந்தான் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா என்று மேலும் ஸ்தல புராணத்தை தொடரலானேன். எல்லாம் சரிதான். என்ன இருந்தாலும் எங்கள் ஊர் வருமா? இந்த ஊரை விட்டு மாற்றிக்கொண்டு எங்கள் ஊருக்கே போகலாம் என்று எண்ணி முயற்சி பண்ணியிருக்கிறேன். பலிக்க வேணும். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நாம் நினைத்ததற்கு மாறாக வல்லவோ இவர் பேசுகிறார். நிழலின் அருமை வெயிலிலே நின்றவர்களுக்கு தெரியும் என்பார்கள். தண்ணீரில்லா காட்டிலே ஜலத்தை அளந்து குடிப்பவர்களுக்குத்தான் அகண்ட காவேரியின் மகிமை தெரியும் என்று நாம் நினைத்தோம். இவர் அப்படி தெரிந்து கொண்டவராக தெரியவில்லை என்று எண்ணலானேன். உங்களூரில் ஜல கஷ்டமாயிற்றே, இதை காட்டிலும் அங்கே என்ன சௌகரியம் அதிகம் என்று கேட்டேன். எவ்வளவோ சௌகரியம் உண்டு. அங்கே உள்ள மனுஷர்கள் இங்கே ஏது? காலையில் எழுந்திருந்து தோட்டத்து கிணற்றுக்கு போய் அங்கே கவலையேற்றம் இருக்கிறார்களே, அந்த வாய்க்காலிலே பல் தேய்த்து கொண்டால், அதுவும் வரும் வழியிலே இருக்கும் கருவேலங்குச்சியை ஒடுத்து கொண்டு வந்து பல் தேய்த்தால் பல் எவ்வளவு முறமுறப்பா இருக்கும் தெரியுமா? அந்த கருவேலங்குச்சி இங்கே கிடையாதா? இங்கே தேடிக்கொண்டல்லவா போக வேண்டும். அங்கே சாயங்கால வேளையில் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் காலார நடக்கலாமே. இங்கே என்னடா என்றால் எங்கே பார்த்தாலும் வயற்காடு, சேறு, ஒரே ஜலம் என்று அடுக்க தொடங்கினார். அட, இப்படியும் ஒரு பிராணி இருக்குமா? சேறு, ஜலம், வயல், இவைகளையெல்லாம் இவர் ஏன் இப்படி வெறுக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டேன். உண்மை இதுதான். யோசித்து பார்த்ததில் புலப்பட்டது, மனிதனுக்கு பழக்கமான பொருளில் பற்று அதிகமாக போய்விடுகிறது. முதற்காட்சியில் அதிலுள்ள குறைகள் தோன்றினாலும் நாளடைவில் அந்த குறைகள் கண்ணுக்கு தெரிவதே இல்லை. அது மாத்திரமல்ல, அந்த குறைகள் இல்லாத பொருள்களே குறைபாடு உடையவனாக தோன்றுகின்றன. சில கம்பெனிகளில் சுற்றுப்பிரயாணம் செய்யும் உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள். மாசத்தில் பாதி நாளுக்கு மேல் ஊர் சுற்றுவதுதான் அவர்கள் வேலை. ரயில் பிரயாணம் என்றால் அவர்களுக்கு ஜலப்பிராயம். ரயிலுக்கு டிக்கெட் வாங்கி கொள்ள வேண்டியது, மேலே சங்கிலியால் தொங்கவிடப்பட்ட பலகையிலே ஏறி படுத்துக் கொள்ள வேண்டியது, சுகமாக குரட்டை விட்டு தூங்க வேண்டியது, இதுதான் அவர்கள் பிரயாண அனுபவம். எவ்வளவோ பேர்கள் எத்தனையோ விதமான தொழிலில் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரே நெருக்கடியும் கூச்சலுமாக இருக்கும். கிழவனுடைய இருமல் சப்தமும் குழந்தையின் அழுகை ஒளியும், படுத்துக் கொண்டிருப்பவர்களோடு புதிதாக வந்தவர்கள் இடும் சண்டையும் பூசலும் அந்த சுகநித்திரைக்கு பங்கம் விளைவிப்பதில்லை. வண்டி வேகமாக போகும்போது உண்டாகும் ராட்சச சப்தமும் உடம்பு முழுவதையும் ஆட்டிக்குலுக்கும் அவஸ்தையும் அந்த சுகபுருஷருக்கு தெரிவதில்லை. டிக்கெட் இல்லா பிரயாணிகளாகிய மூட்டைப்பூச்சியின் எச்சரிக்கையும் அவருக்கு ஒரு பொருட்டில்லை. அவர் படுக்கையை விரித்து படுத்தாரென்றால் இறங்க வேண்டிய இடம் வரும்போது கணக்காக எழுந்து விடுவார். சப்ரமஞ்சத்தின் மீது தூங்கும் அரசனுக்கு கூட அந்த மாதிரி தூக்கம் உண்டாவது மிகவும் அருமை. வண்டி ஓடும் போது அசைவதும் சத்தம் செய்வதும் அவருடைய தூக்கத்துக்கு தடைகள் அல்ல, அவைகளே அவருக்கு தூக்கம் வரப்பண்ணுகின்றன. ஆம், தாய் தொட்டிலே அசைத்து தாலாட்டு பாடியல்லவா குழந்தையை தூங்க பண்ணுகிறாள்? அந்த மாதிரியே ரயில் வண்டி அவரை தாலாட்டி தூங்கச் செய்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், இத்தகைய மனிதர்களுக்கு தனியே மெத்தையின் மீது அமைதியான இடத்தில் தூக்கமே வராது. வந்தாலும் அடிக்கடி விழுத்து கொள்ளும்படிதான் இருக்கும். மற்றவர்களுக்கு தூக்கம் நன்றாக வருமிடத்தில் அவருக்கு வராது. இது நமக்கு வியப்பாக இருக்கிறது. பழக்கம் மனிதனை அப்படி ஆக்கிவிடுகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை ஒன்று இங்கே ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மீன்காரி மீன் விற்க போனாளாம். ஒரு கூடை நிறைய மீன் கொண்டு போய் விற்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பும் போது மிகவும் கடுமையான மழை பிடித்து கொண்டது. தன் வீட்டுக்கு அந்த மழையில் போவது முடியாத காரியம் என்று தெரிந்து கொண்ட அவள் இடையிலே ஒரு வீட்டில் புகுந்து ராத்திரி அங்கேயே தங்கினாள். அங்கேயே படுத்து கொண்டாள். அது ஒரு பூக்காரன் வீடு. அவள் படுத்திருந்த இடம் புஷ்ப கூடைகள் வைத்திருந்த இடம். ஒரே பூ வாசனையாக இருந்தது. அந்த வாசனை மீன்காரிக்கு சகிக்கவில்லை. தலைவலி வரும் போல் இருந்தது. தூக்கமே வரவில்லை. பிறகு என்ன செய்தாள் தெரியுமா? கொஞ்சம் தண்ணீர் வாங்கி தன் மீன் கூடையிலே தெளித்து அதை தன் மூக்குக்கு அருகில் வைத்துக் கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். மீன் நாற்றம் அவளுக்கு சுகமான தூக்கத்தை கொடுத்தது. இந்த விசித்திரமெல்லாம் மனிதன் பழக்கத்துக்கு அடிமை என்பதை காட்டுகின்றன. ஒரு வகையாரால் சகிக்க முடியாத சில பழக்கங்களும் சில பொருள்களும் மற்றொரு வகையாருக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றன. இந்த உலகத்தில் மனிதன் குடும்பத்தோடு கஷ்டப்பட்டு வாழ்கிறானே, அவனுக்கு நிரந்தரமான சுகம் இருக்கிறதா? இல்லை. ஆனாலும் உலகத்தில் அவனுக்கு சுகத்தை தருகிற பொருள்கள் எவ்வளவோ இருக்கத்தான் இருக்கின்றன. பெண்டாட்டியால் சுகம் இருக்கிறது, குழந்தைகளால் சுகம் இருக்கிறது. குழந்தைக்காக அவன் படும் சிரமமும் கவலையும் இவ்வளவு அவ்வளவு அல்ல. வேதம் முதல் பாரதியார் பாட்டு வரையில் வீட்டுக்கு விளக்கு குழந்தைகள் என்று சொல்லுகின்றன. குழந்தைகளை பெற்றவருக்கு குழந்தைகள் இடத்தில் இருக்கும் அன்பை விட குழந்தைகள் பெறாமல் மலடாக இருப்பவர்களுக்குத்தான் குழந்தைகளின் அருமை தெரியும் என்று நினைக்கிறோம். அதுதான் நியாயமாக தோன்றுகிறது. ஆனால் ரகசியம் வேறாக இருக்கிறது. சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். குழந்தைகளை பெற்று அவர்களோடு அலை கொடுத்தால்தான் அவர்களை போற்றி பாதுகாத்து அன்பு செய்யும் இயல்பு உண்டாகும். குழந்தைகளிடம் அன்பு பாராட்டுவது பெரிதல்ல. குழந்தைகளிடம் உள்ள குறைபாடுகளையும் இன்பமாக கருதும் மனோபாவம் வேண்டும். குழந்தைக்கு புழுதியில் அலைவதில் பிரியமதிகம். அதை அப்படியே ஆசையோடு எடுத்து வந்து துடைத்துவிடும் திறமை நமக்கு வேண்டும். நாம் இட்ட கோலத்தை அழுத்திவிட்டு கோலப்பொடியை இறைக்கும் விளையாட்டைக் கண்டு நாம் மகிழ வேண்டும். அதன் உடம்பொழுக்கையும் இயற்கையிலே ஏற்படும் அசுத்தங்களையும் கண்டு அருவறுப்பு கொள்ளாமல் நீக்குவதற்குரிய மனம் வேண்டும். அதன் மழலை சொற்களை ரசிக்க காது வேண்டும். இவ்வளவு ஆற்றலும் குழந்தைகளை பெற்றவர்களிடம்தான் காணலாம். ஒரு தாயினிடத்தில் அதிகமாக காணலாம். குழந்தை பெறாதவர்களுக்கு குழந்தை உலகத்தின் ஒரு பாகத்தைக் கண்டு மகிழும் இயல்புதான் இருக்கும். குழந்தைக்கு தலைவாரி பின்னிவிட்டு பூச்சூட்டி அழகிய ஆடை புனைந்து கொண்டு போய்விட்டால் குழந்தை பெறாதவர்கள் ஆசையோடு எடுத்து அணைத்துக் கொள்வார்கள். பழுக்கா பொம்மையை குழந்தை எடுத்து அணைத்துக் கொள்வதில்லையா? அந்த மாதிரியான காரியம்தான் அது. அந்த அணைப்பிலே அவர்கள் அன்பு வெளிப்படவில்லை. குழந்தையின் கவர்ச்சியான தோற்றத்தின் பயன்தான் அந்த அணைப்பு. குழந்தை கண்ணிலே பீழையொழுக அழுது கொண்டு அழுக்கோடு நின்று கொண்டிருக்கும் போது அந்த மகராஜியை கூப்பிட்டு காண்பியுங்கள். ஐயோ, எந்த குழந்தை வேண்டியிருக்கிறது என்றுதான் அந்த அம்மாள் நினைப்பாள். அது மட்டுமா, இந்த மாதிரி குழந்தைகளை பெறுவதை விட குழந்தை பெறாமலே இருப்பது நல்லது என்று தன்னை போன்ற மலட்டினத்துக்கு பெருமை கொடுக்க கூட முற்படுகிறாள். குழந்தை என்றால் எப்பொழுதும் தங்க விக்கிரகம் போல இருக்க வேண்டும் என்பது அவள் நினைவு. ஒரு தாயாக இருந்தால் அந்த குழந்தையின் கண்ணை துடைத்து உடம்பை துடைத்து எடுத்துக்கொள்வாள். குழந்தை பெறாத பெண்மணிக்கு குழந்தைகளின் விஷமச் செயலை பொறுக்கும் உள்ளமில்லை. குழந்தையின் அழுகையை கேட்கும் பொறுமை இல்லை. ஆனால் குழந்தை வேண்டுமென்ற ஆசை மட்டும் உள்ளத்துக்குள்ளே தீரா குறையாக இருக்கும். என்ன செய்வது? குழந்தையின் குறும்புகளை அனுபவிக்க பழக்கம் வேண்டும். அந்த பழக்கம்தான் அவற்றில் இன்பத்தை உண்டாகும். ஒரு சங்கப்புலவர் இந்த பழக்கத்தின் சக்தியை உச்சநிலையில் வைத்து காட்டுகிறார். பழகிய பகையும் பிரிவின்னாதே என்கிறார். தினந்தோறும் சண்டையிட்டு நமக்கு தொந்தரவை உண்டாக்கும் எதிர்வீட்டுக்காரன் வேறு ஊருக்கோ வேறு உலகத்துக்கோ போய்விடுகிறான். சில சமயங்களில் காலையில் எழுந்திருந்தால் ஏதாவது தொந்தரவு கொடுத்து கொண்டிருப்பான். இப்போது அவன் இல்லாமல் வெறிச்சென்றிருக்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது. அவன் பகைவனானாலும் அவனுடைய பகை நமக்கு பழகிவிட்டது. தினந்தோறும் அவன் தொந்தரவு கொடுப்பதும் அதை எதிர்ப்பதும் நம்முடைய வாழ்க்கை நேதை போல் ஆகிவிட்டன. இப்பொழுது திடீரென்று அவன் நின்றுவிட்டன. அவன் புது இடத்துக்கு போயிருக்கிறான். நமக்கும் புது இடத்துக்கு வந்தது போலத்தான் தோன்றுகிறது. வாழ்க்கையின் ஒரு பகுதி மாற வேண்டியிருக்கிறது. காலையில் எதிர் வீட்டுக்காரனோடு சண்டை என்ற திட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டி நேர்கிறது. முதலில் அது கஷ்டமாகத்தான் இருக்கும். அவனுடைய சண்டைக்கு எதிர்ச்சண்டை போடும் சுவாரஸ்யத்தை நாம் இழந்து விடுகிறோம். அதனால்தான் பழகிய பகையும் பிரிவு இன்னாதே என்று அவர் சொல்லுகிறார். பிறவியே இந்த பழக்கத்தின் விளைவென்று சமய நூலார் சொல்லுகிறார்கள். வாசனாமலம் அல்லது பிறவிதோறும் வந்த பழக்கம்தான் நம்மை அடுத்த பிறவிக்கு தயார் செய்கிறது என்கிறார்கள். இல்லாவிட்டால் குழந்தைக்கு பாலை குடிக்க வேண்டுமென்று தெரியுமா? மீன் குஞ்சுக்கு நீந்த வேண்டுமென்று இயற்கையிலே உணர்வு உண்டாகுமா? அவை முன்னை பழக்கத்தின் வாசனை. இந்த கட்டுரை இவ்வளவு நீண்டுவிட்டதே, இதையே பாருங்கள், இதுவும் பழக்க தோஷந்தானே. ஒரு சான் வயிறு, அத்தியாயம் எண் 16, பழக்கத்துக்கு அடிமை, நிறைவு பெற்றது. ஒரு சான் வயிறு கட்டுரை தொகுப்பு நிறைவு பெற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் பவானி முரளிகிருஷ்ணா. நன்றி.